கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த நல்ல நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இன்றைக்கு தேவன் தன்னுடைய ஆவியினால என்னை அபிஷேகம் பண்ணுவார். ஒரு கரங்களை வைத்திருக்கிறா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமே. அவை எனக்கு விசுவாசம் இருந்தால் இந்த நாளிலே நிச்சயமாய் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணுவார். ஆமே. இந்த காலவெளியிலே இந்த அபிஷேக ஆராதனைக்காக நான் ஜபித்துக் கொண்டிருந்த பொழுது, கிட்டத்தட்ட 4-5 நாட்களாய் இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அந்த காலவேளை ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் மனதில் ஒரு எண்ணத்தை போட்டால், ஒரு வீசை நீ அழுது ஜபம் பண்ணினால் நல்லது என்று சொல்லி. ஆகவே இந்த நாளிலே தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணும்படி நான் தேவனுடைய சமூகத்தினை அழுது ஜபித்திருக்கிறேன். ஏன் சொல்றேன் சொன்னால், என்னை போலவே போதகரும் என்னோடு வந்ததற்கான பாஸ்டரும் ஜபித்திருக்கிறார்கள். நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளில் அதை செய்வார். ஹல்லேலூயா. அதற்கு எங்களுக்கு ஒரு சில ஆயத்தங்கள் தேவை, அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு 10 போத்தலை வைத்து ஒரு போத்தலை மாத்திரம் திறந்து மற்ற 9 போத்தலை மூடி வைத்துட்டு இப்ப ஒரு ஊழியக்காரர் தண்ணி ஊத்துவார் என்று சொன்னால், ஒரு போத்தலை மாத்திரம்தான் அந்த தண்ணி ஊற்றப்படும். அது நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே போல எங்களுடைய இருதயமாகிய கதவை பூட்டி வைத்துவிட்டு ஆவியானவரை அபிஷேகம் பண்ணும் என்று சொன்னால் அது அபிஷேகம் பண்ணப்பட முடியாது. ஆகவே திறப்பது எங்களுடைய கரத்தில் இருக்கிறது, செய்வது கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவன் இந்த நாளிலே நிச்சயமாக நிச்சயமாக நம்மை அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிங்க, தேவன் எப்படியெல்லாம் அபிஷேகம் பண்ணுவார் சொல்லி பேச நான் வரல, அல்லது ஆவியானவர் எப்படியெல்லாம் அந்த நாட்களை ஊற்றப்பட்டார் என்று சொல்லவும் வரல. ஆவியானுடைய பாடல்கள் இன்றைக்கு பாடி இருக்கிறோம், தொடர்ந்து நாங்கள் பாடப்போகிறோம். ஆனால் தேவன் எப்படி அபிஷேகம் பண்ணார் என்று சொல்லி அப்போ சில 2 அதிகாரத்தில் நாங்கள் வாசித்து விட்டோம். அப்படித்தான் இன்றைக்கும் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. 1991 ஆண்டுடைய கிருபை நாளே ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு அந்த இந்திய பகுதியிலே ஊழியத்தை செய்து 1995 கத்தருடைய வழிநடத்தினாலே வவுனியா கடந்து வந்து இன்று வரைக்கும் கத்தருடைய ஊழியத்தை செய்ய கத்தர் கிருபை செய்திருக்கிறார். 2007 நான் நினைக்கிறேன், இந்த இடத்துல நான் கடந்து வந்த அக்டோபர் மாதம் அந்த நாளிலே எங்களுடைய ஆலயத்துக்கான காணி விஷயத்திலையும் நீங்கள் கரங்களை கொடுத்து ஆசீர்வதித்தீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே நாங்கள் ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்கும்படி முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவன் நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாவையும் பரலோகத்திலே தேவன் பொக்கிஷமாய் திருப்பி கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான பாஸ்டருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எனக்கு அதிகமாக உதவி செய்த பாஸ்டர், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், சிறிய ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அடியவன் வெறும் பாத்திரம் தான். ஆண்டவரே, நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை முற்றிலுமாய் சிலுவையில் நாம் மறைத்துக் கொள்ளும். இங்க வந்திருக்கான சகோதரனும் சகோதரியும் உம்முடைய பிள்ளைகளாக ஆசீர்வதிக்கப்பட்டு கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நேரத்தை உம்முடைய கரத்திலே தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக அல்லையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு தயவு செய்து இன்றைக்கு பெந்தகோஸ்தே நாள், நீங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டிய நாள். பக்கத்தில் கரத்தை கொடுத்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு விஷயம், அதை புதுப்பிக்க நாங்கள் இடம் கொடுப்போம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2 முதல் வசனத்தை வாசிங்க.
பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஓரிடத்திலே ஒருமனப்பட்டு வந்தார்கள். இந்த ஒரு மனம் என்ற விஷயத்தை மாத்திரம்தான் இன்னைக்கு பார்த்து நாம் ஜபிக்க போகிறோம். இந்த ஒரு மனம் எங்களுக்குள்ளே வந்துவிட்டால், இப்ப ஒரு குடும்பத்திலே ஒரு நல்ல காரியத்தை செய்ய தீர்மானிக்கிறான்னு சொன்னால், அந்த குடும்பத்தில் ஒரு மனமா அப்பா நாங்கள் இதை செய்வோம் அல்ல அம்மா நாங்கள் இதை செய்வோம் என்று சொல்லி தீர்மானித்து விட்டால் அதில் ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது. அந்த அந்த காரியம் சந்தோஷமாக நிறைவேறி முடிந்துவிடும். ஆனால் சபையிலே தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர தீர்மானித்திருக்கிறார். தேவன் பெரிய காரியங்களை சபையில செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அந்த காரியங்களை இந்த அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் மிக மிக அவசியம். இந்த ஒரு மனத்தை வராவிடாதபடிக்கு பல காரணங்கள் எங்களுக்கு தடை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஆராதனை துவங்க முந்தி ஊழிய கால கரங்களை கோத்து ஜபித்தார்கள், ஆராதனை காரியங்களுக்காக ஒருமனப்பட்டார்கள். ஆனால் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நம்முடைய தேவன் இதயத்தை பார்க்கிறவர். நம்முடைய இதயத்திலே இந்த ஒரு மனம் வராத படிக்கு தடைகள் உண்டு. இந்த காரியத்தை பார்த்து இந்த நாளில் நாம் ஜபிக்க போகிறோம். கர்த்தர் செய்ய நினைத்தது இந்த நாளிலே தடைபடாது. திரும்பவும் சொல்றேன், ஒரு மனம். ஒரு மனம் என்று சொல்லும் பொழுது அந்த 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 ஒரு வார்த்தையிலே ஐந்து எழுத்துக்கள் இருக்கிறது. அந்த ஐந்து எழுத்துக்களைத்தான் இன்றைக்கு பேசி நான் ஜபிக்க போகிறேன். முதலாவது வேதத்தின் படி ஐந்து என்று சொன்னாலே கிருபை தான். ஆகவே என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி இந்த சபை ஆரம்பித்த தேவன், என்னுடைய வாழ்க்கையிலேயும் இந்த வசனத்தை பல தடவை பேசி என்னை பலப்படுத்தின தேவன், இந்த சபையை மறுபடியும் அந்த கிருபையான வார்த்தைகளை கொடுத்து அசைப்பாராக. ஹல்லேலூயா. இப்போ முதலாவது எழுத்துக்கு கடந்து போக போறோம். நேரம் கடந்து போகிறது. முதலாவது எழுத்துக்கு நாம் கடந்து போவோம். ஒரு என்று சொல்லும் பொழுது முதலாவது ஓனா வருகிறது. இந்த ஓனான்னு சொல்லும் பொழுது ஒரே தேவனாகிய கர்த்தரை நாம் முழு மனதோட கூட முதல் ஆராதித்தால் நமக்கு ஒரு மனம் வரும். நம்முடைய தேவன் ஒரே தேவன். நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். இந்த தேவனை தொழுது கொள்ளும்படிதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஒரே தேவனை ஆராதிப்பதிலே கடக்க சிக்கல் இருக்கிறது. இந்த ஒரே தேவன், இந்த பரிசுத்த ஆவியாயிருக்கிற இந்த தெய்வத்தை தொழுது கொள்ளுவதற்கு எங்களுக்கு சில நேரங்களிலே மாமிச பிரகாரமான காரியங்களும் தடைகளும் உண்டு. பிரியமானவர்களே, தேவன் ஆவியாயிருக்கிறார். அவர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடும். ஆராதனைக்கு வருகிறோம், தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள முயற்சி பண்ணுகிறோம். அநேக நேரங்களிலே நாம் வந்த சிந்தனையோடு கூட நாம் கடந்து போறோம். ஒருவேளை எங்களை வீட்டில் யாராவது வியாதியா இருந்திருக்கலாம், அல்லாவிட்டால் சில வீட்டில பிரச்சனையோடு கூட கடந்து வந்திருக்கலாம். ஒருமனமாய் ஒருமனப்படுவதற்கு இந்த காரியங்கள் சில வழியில தடையா இருக்கலாம். அல்ல, எங்களுடைய சிந்தையிலே தேவனை, இந்த தேவன் சர்வ வல்ல வேண்டும் விசுவாசிப்பதற்கு தடையா இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, நாங்கள் எப்பொழுது எங்களை ஆண்டவர் ரட்சித்தாரோ, அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை ரட்சித்த நாள் முதல் கொண்டால் நாங்கள் அவர் எங்களை ரட்சித்ததற்கான அறிந்த உடனே தானே எப்பொழுதுமே நம்முடைய தேவனை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், அவர் நாங்கள் விசுவாசிக்க 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 அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பார். எங்களை விசுவாசத்துக்கு தடையா இருக்கிற தேவன், ஒரே தேவனாகிய கர்த்தரை விசுவாசிப்ப தடையா இருப்பது எங்களுக்குள்ள இருக்கிற கவலைகள். அது எடுத்துக்கொண்டு போனா பெரிய சப்ஜெக்டா இருக்கு. இலங்கையிலே நாங்கள் ஆராதனைக்கு வரும் பொழுது வாசல்ல என்னுடைய சப்பாத்தை அல்லது என்னுடைய ஷூவை கழட்டி வைத்துட்டு நான் கடந்து வருவேன். திரும்பி போய்க போடுவோம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இதே போலதான் கவலையை வாசல்ல கழட்டி வைக்கிறதும் போடுவதும் போல அநேகருடைய வாழ்க்கை கடந்து போகிறது. ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிற மனுஷன், இந்த நிமிஷம் நீ கவலையை மறந்து விட வேண்டும். இந்த கவலை உன்னுடைய வாழ்க்கையிலே பாதிப்பை கொண்டு வரும். அதனாலே கவலைப்படுகிற மனுஷன் ஒரு முளத்தை கூட்ட முடியாது. நீ முழு மனதோடு ஆராதிக்கும் தேவனிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு என்று சொன்ன பொழுது ஒப்பு கொடுத்தால் அந்த மனுஷனிடத்திலே ஒரு பெரிய ஜெயம் இருக்கும். அல்லேலூயா. இப்ப பக்கத்தில் கரங்களை பிடித்து சொல்லுங்க, கவலையை விட்டு விடுங்க, தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். இந்த ஒரே தேவனை விசுவாசிப்பதற்கு இந்த கவலை தடையா இருக்கிறபடியினாலே அதை நாங்கள் விட்டு விடுகிறது எங்களுக்கு நியாயம். எங்களுடைய வாழ்க்கையில் அது சிறந்தது. அதனாலே நாங்கள் இன்றைக்கு பல காரியங்களை குறித்து எங்களுடைய வாழ்க்கையில கவலை வந்து 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 போகிறது. அதுவும் கவலையில மிக மிக எக்ஸ்பீரியன்ஸ் அம்மாமான். அவங்க கவலையை பற்றி ஒரு கட்டுரை எழுதுன்னா 5 பக்கம் எழுதுன்னா 20 பக்கத்தில் எழுதி தருவார். ஆனால் அதில் அவர்கள் தேர்ச்சி அடைந்தவர்களாக கூட இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவநாயகத்தை முழு இதயத்தோடு விசுவாசித்து நீ ஆராதனை செய்யும் பொழுது தேவன் உன்னை பல மடங்கு அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இதுக்கு மேல நான் இந்த சப்ஜெக்ட்ல ஓடி போக விரும்புகிறேன். 2வது எழுத்து, ஒரு மனம் ஓன, அடுத்தது ரூனா. என்ன பாச மௌனியால இருந்து வந்து ஏபிசிடி படிக்க படிப்புக்கு இல்ல. இந்த ரூனா ரூப வணக்கமாகிய விக்கிர ஆராதனையை நம்ம விட்டு ஒழித்து விட்டால் நமக்குள்ள ஒரு மனம் கடந்து வரும். இந்த ரூப ஆராதனை விக்கிரக ஆராதனை எங்களுடைய இருதயத்தை விட்டு பாரம்பரியமாய் போவதற்கு நாட்கள் செல்லும். அது மாத்திரமல்லாமல் வெச்சிக்கப்பட்டு பல வருஷமான ஒரு மனுஷனுக்கும் விக்கிர ஆராதனை சொல்லக்கூடிய அந்த ஆவி பல நேரங்களில் பல நிமிஷங்களில் பல மனுத்தியாலங்களே அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. சில சொல்லுவாங்க நான் ஆர்சி குடும்பத்திலிருந்து வந்த நான் 1988 நவம்பர் மாதம் 17 கொலைக்களத்து கொண்டு போகப்பட்ட என்னை கத்தர் கிருபி அரைச்சுட்டான். ஆனால் என்னுடைய ஊர்ல நான் போகிற நேரம் எல்லாம் அவங்க சந்தைக்கு சந்தைக்கு இருக்கிற விக்கிர கோயில்களுக்கிட்ட போகும் பொழுது ஒரு வருஷமா அந்த கை இப்படி வந்துதான் போகும். அப்ப வந்த உடனே என்ன செய்யறது இறக்கிடுவாங்க. அது ஆரம்ப நாட்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். வந்து இப்படி எல்லாம் போயிடும் அந்த பழக்கம். ஆனா ரட்சிக்கப்பட்ட நாம் வந்த பிறகு விக்கிர ஆராதனை வேற வழியில நமக்குள்ள நுழையுது. அதைத்தான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது, ஒன்று கொரிந்தியர் 10:14 சொல்லுது, விக்கிர ஆராதனைக்கு நீங்க விலகி ஓடிடுங்க. விலகி நம்மத்தான் ஓட சொல்லிருக்கு. ஆனால் அது ஏதோ ஒரு வழியில நம்ம இருக்கிறதா இருக்கிறது. இது பரிசுத்தாவியின் அபிஷேகத்திற்கு தடையா இருக்கிறது. ஒரு அம்மாவுடைய வீட்டிலே நாங்கள் ஆராதனை நடத்தி வர்றோம், கிளை சபை ஆராதனை. இந்த அம்மா பரிசுத்தாவியில நிரம்பும் பொழுது மாத்திரம் நடுங்கி கீழே விழுந்துருவாங்க. நாங்க நினைச்சோம் அவங்களோட பலவீனம்னு சொல்லி. ஒரு நாள் ஒரு மூத்த ஊழியக்காரர் ஒரு இப்படி அபிஷேக கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த அம்மா வந்தாங்க. வந்த பொழுது தன்னுடைய பிரச்சனையை சொல்லதில்லை, கிட்ட கொண்டது நிப்பாட்டினம். அவர் சொன்னார், இந்த அம்மாவுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இந்த அம்மா மறைமுகமாக ஒரு விக்கிர ஆராதனையே செய்து வர்றாங்க. அப்படியா அம்மா நான் இல்லையே அப்படின்னு ஒண்ணு கிடையாது பாஸ், நான் அவங்க அவங்க வீட்டில் நாங்க தான் கூட்டம் வைக்கிறோம், அவங்க வீட்டில் விக்கிர ஆராதனைக்கு இடமே இல்லை. அவங்கள தனியா உட்கார வச்சு கூட்டிட்டு போய் சொன்னார், உங்களுடைய நீங்கள் பாவிக்கிறவங்களுடைய சூக்கேஸிலே நீங்கள் முந்தி தொழுது கொண்ட ஒரு விக்கிரத்துடைய படத்தை நீங்கள் வச்சிருக்கிறீங்களா இல்லையா? இப்ப நானும் நிக்கிறேன். அம்மா யோசிச்சுட்டு ஆமாடு தலையா ஆடிச்சு. அப்ப கேட்டதுக்கு சொன்னாங்க, என்னுடைய இன்னொரு மகள் ரட்சிக்கப்படையில அவவுக்கு இந்த மாதாண்டா ரொம்ப விருப்பம், அதனால அவவ மாத்திரம் எடுத்துக்கொண்டு எனக்கு வெளியே போட விருப்பம் இல்லாம போயிட்டு அவவ ரொம்ப பத்திரமா கூட்டி வச்சிருக்கேன். இடக்கிற இந்த மகளுக்காக நானும் திறந்து பார்த்து மூடி வைக்கிறேன். வேற எதுவும் செய்றீங்களா? வேற ஒன்றுமே செய்யலன்னு சொன்னாங்க. பாச விலையில தொடர்ந்து சொன்னார், இந்த அம்மா வீட்டிலே பூக்கிற நல்ல பூக்களா பார்த்து இந்த மாதா கொண்டே கொடுப்பாங்களாம். அப்ப திரும்ப கேட்ட பொழுது, ஓம் பாச கன நாளைக்கு அப்புறம் ரோசா பூத்தது, அதை எடுத்துக்கொண்டு என் சூக்கேஸுக்கு வைத்தேன். இது ஒரு வகையான விக்கிர ஆராதனை. ரெண்டாவது, எங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளையில இந்த சபையை பொறுத்தவரையில் எங்களுடைய சர்ச்சில் இப்ப இந்த யுத்தத்துக்கு பிறகு அநேக ஊழியக்காரர் வந்துட்டு போறாங்க. இப்போ இந்த சபையில ஒரு வியாதிக்காக உங்களுக்காக தொடர்ந்து ஜபிச்சு கொண்டே இருப்பாங்க. சில வேளையில் இன்றைக்கு நாங்கள் வந்து ஜெபம் பண்ண நேரத்தில் இந்த வியாதி சுகமாயிரு. அப்ப அந்த வியாதி சுகமான நபர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, எல்லாரையும் பார்க்க என்னை அதிகமாய் நேசித்தால் இந்த ஊழியக்காரர் தான் எனக்கு கட்டாய ஜபித்ததுனால சுகமாயிட்டு, இவர் தான் நல்லவர் வல்லவர் அல்லாவிட்டால் இவரிடத்திலே ஒரு ஜெபம் பண்ணாதான் எனக்கு மற்ற வியாதியும் சுகமாகும் நினைத்து என்னை மாத்திரம் நேசிப்பாராயிருந்தால் அது ஒரு விக்கிர ஆராதனை. இன்னைக்கு சில பேருக்கு வயிற்று வலியான்னு சொன்னா மோசிலாசன் தான் கடந்து எழுதுவாங்க. இப்படி பல காரியங்களுக்கு பபா கிடைக்கணுமா இல்ல வேற வேற காரியங்கள் எழுதி கொண்டு இங்க உபவாசம் வந்து 3 ஜெபம் பண்ணுவோம், வேற காரியங்களை நாங்கள் வீட்டு கூட்டங்களை ஒழுங்கு செய்வோம், அதுல அவர்கள் பெரிய நாட்டம் காட்ட மாட்டாங்க. ஏன், நான் குழந்தை இருக்கும்போது ஒரு அம்மாவுடைய மகள் சீரியஸ், கூட்டம் முடிஞ்சோன்னு பாஸ் நாங்கெல்லாம் கரங்களை பிடித்து ஜபிக்கிறோம். அந்த அந்த அம்மாவுடைய மகன் வந்து சொன்னார், இன்று இரவு ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர் லைஃப்ல அதாவது வந்து என்ன சொல்றது, லைஃப்ல வந்து இந்த இது பாஸ்டர் கம்ப்யூட்டர்ல ஸ்கைப்ல வந்து எங்களுக்கு ஜெபிக்க இருக்கிறார், நாங்க வேகமா வீட்டுக்கு போகணும். நான் அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லல, நொந்து போயிருப்பார் அவர். அவர் எங்கிட்ட சொன்னார், பாஸ்டர் இரவு தூங்க முந்தி நாங்கள் ஒரு குரூப்பாக இந்த பிள்ளையோட சுகத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், நிச்சயமாக ஆண்டவர் இந்த பிள்ளையை சுகமாக்க முடிச்சு அவர் சொல்லிக் கொண்டிருக்கார். இந்த தம்பி சொல்லிட்டு போறார், ஸ்கைப்ல அந்த பாஸ்டர் வாரன் இருக்கார், அவர் ஜெபம் பண்ணினால் நிச்சயமா ஆண்டவர் சுகத்தை தருவார். இப்ப ஏசு அப்பாவும் போய், ஏசு சாமியும் போய், கத்தரும் போய், எல்லாம் போயிட்டு இப்ப இவர் ஸ்கைப்ல வந்தால்தான் சுகம் வரும். பிரியமானவர்களே, விக்கிர ஆராதனை இப்படி ஆவிக்குரிய எங்களுக்குள்ளே வருகிறது. அடுத்த காரியம், என்னும் ஒரு விக்கிர ஆராதனை இருக்கு. பாஸ்டர் இப்ப சொன்னார், செல்போன் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணுங்க, ஆரோக்கியத்தில் அமைதியா இருங்க. பாஸ்டர் நான் எல்லாத்தையும் விட்டுருவோம் பாஸ்டர், ஆனால் செல்போனை மாத்திரம் நான் விடவே முடியாது. ஏனென்று சொன்னால் அது என்னுடைய பாட்டாட பாட்டா, பூட்டாட பூட்டா, பூட்டிட பூட்டி எனக்கு பிரசன்ட் பண்ணது. அந்த காலத்தில இருந்தே நாங்கள் செல்போன் பாவிக்கிற பரம்பரை. இயேசு கிறிஸ்து போன வருஷம் தான் ரசித்தார், இப்ப வந்து இந்த செல்போனை விட்டுருன்னு சொன்னா நான் எப்படி பாசப்படுது, எனக்கு அதை விட முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் எந்த பிள்ளை இன்றைக்கு ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நான் வரமாட்டேன். எனக்குள்ள நீங்கள் 1000 சத்தியங்களை சொல்லித்தரலாம், ஆனால் எந்த பிள்ளை இன்றைக்கு ஆலயத்துக்கு போகணும் எனக்கு சொன்னால் நான் போக மாட்டேன். இவைகளும் விக்கிரக ஆராதனை தான். தேவனை விட எதை நாங்கள் முதன்மையாய் கொள்ளுகிறோமோ, அதை எதை நேசித்தாலும் சரி, எதை நாம் நேசித்தால், ஒரு பொருளையோ வீட்டையோ வேலையோ அல்ல, அப்படி எதை நேசித்தாலும் அது விக்கிரக ஆராதனை. அவைகள் எங்களை ஆவியிலே நிறைய விடாது. ஏன்னா எங்களோட சிந்தனையில் அதான் இருக்கும். அதை தூக்கி எடுத்தால்தான் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. பக்கத்துக்கு கரங்களை கொடுத்துக்கொள்ளுங்க. ஏதாவது இருந்தா தயவு செய்து வழியை எடுத்திருக்கு. ஆமென். கரங்களே சொல்லுவோம், சத்தமாய் சொல்லுங்க தயவு செய்து. ஹல்லேலூயா. நீங்க என்ன என்ன எவ்வளவு நான் ஆவியில நிறைந்து பேசினாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு வெளியே போக மாட்டேன்னு சொன்னால், அடுத்த பகுதியிலே உங்களுக்காக ஊழியக்காரர் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள போறீர்கள். அதற்கு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வேதம் சொல்லுது, சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் அப்படின்னு சொன்னால், நாம் நம்முடைய வயசை, நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை, இந்த காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு ஜெபம் பண்ணும் பொழுது முன்னுக்கு வந்து நாம் அந்த ஆவியானவரை ரிசீவ் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை சொல்லுங்க சத்தமா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்களுடைய சுயத்தை கொஞ்சம் வெறுத்தால் தான் எங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஏதாவது செய்ய விரும்புவார். என்னுடைய சுயம் செத்தா தான் ஒரு மனத்துக்கு நான் கையை கொடுப்பேன். குடும்பத்துக்குள்ள வருவோம். இப்ப ஓனா ரூனான நிக்கட்டு குடும்பத்தில் வரும்போது, இன்னைக்கு குடும்ப ஜபம், எல்லாம் வீட்டு எல்லாரும் ஜபம் பண்ணுவாங்க, அப்பதான் ஒரு மகன் சொல்லுவான் படிக்க வேணும். இன்னும் ஒரு ஆள் சொல்லும், எனக்கு முக்கியமான வீட்டு வேலை இருக்கு. இப்படி சொல்லும் பொழுது பெற்றோர் ஜெபத்தப்புறம் தாய்க்கோ தவப்பனுக்கோ எவ்வளவு கோபம் வருது தெரியுமா? நான் என்ன சொன்ன, எனக்கு 6 பிள்ளைகள், ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி நான் சரத்தை கொடுத்துட்டு நிலத்தில் இருந்துட்டேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் வந்து ரவுண்டா உட்கார்ந்துருவாங்க. யார் உட்கார இல்லையோ அவருக்கு இந்த ஒரு மாசம் நான் நிக்காத காலத்தில் அவர் ஜெபத்துக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்ப நான் சொல்லுவேன், இவருக்கு இந்த போன மாச கணக்கை நான் பார்க்கட்டும் ஆரம்பிச்சிருவோம். கணக்கு பார்க்கணும்னு சொன்னா அடிக்கிறது. ஏன் சொன்னால், அவர் நான் இருக்கும் பொழுதே குடும்ப ஜபத்துக்கு வராவிட்டால் இந்த ஒரு மாத காலம் தாய்க்கு டிமிக்கி கொடுத்தவர் என்ற கணக்கில் சேர்க்கப்படும். அப்ப குடும்ப ஜபத்துக்கு வராத வருமானப்படாதவர்களை குறித்து பெற்றோருக்கெல்லாம் தகப்பனுக்கெல்லாம் தாய்க்கு கோபம் வருமா இருந்தால், பரிசுத்தாவுடைய அபிஷேகத்துக்கு நாங்கள் ஒருமனப்படாமல் மாமிசத்திலே காரியங்களை சிந்திப்போம் என்று சொன்னால் தேவன் எவ்வளவு வேதனைப்படுவார். இதை போன வாரமே உங்களுக்கு அறிவிச்சு, நேற்று உபவாச ஜபம், ஊழியக்காரர் எங்களுக்கு அறிவிச்சு பாச ஒழுங்குகளை செய்து தேவன் தம்முடைய பிள்ளைகள் அபிஷேகம் பண்ண வேண்டும், அவர்கள் பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும், தேவனுடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறார்கள். அபிஷேகம் இல்லாதவன் அவன் ஆவி இல்லாதவன், செத்தவன். ஆவி இல்லாதவனை நாங்கள் பழவராஜிலே காண முடியாது. அதனால நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை பெற்று ஆவியான அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறதை ஊழியக்காரர் உணர்ந்து இன்றைய நாளை அதற்காக ஒதுக்கி இருக்கிறார்கள். அல்லேலூயா. சபை பிறந்த நாள் ஆமே. இந்த நாளிலே தேவன் நிச்சயமாக மறுபடியும் தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். மூன்றாவது காரியம், மூன்றாவது காரியம் மிக முக்கியமான காரியம், மானா. எங்களுடைய வாழ்க்கையில மன்னிக்கிற குணம் இருந்தால் ஒரு மனத்துக்குள்ளே சீக்கிரமாய் கடந்து வருவோம். எதையும் தூக்கி பிடிக்க மாட்டோம். அவங்க குறை சொல்லிட்டாங்களா, இவங்க குறை சொல்லிட்டாங்களா, அப்படியா இப்படி, அதெல்லாம் பார்க்க மாட்டோம். உடனடியாகவே எங்களை நாங்கள் இந்த மன்னிக்கிற சுவாவம் உடையவர்கள் தங்களை விட்டுக் கொடுத்து அந்த ஒரு மனத்துக்குள்ளே கடந்து இசைந்து வருவார்கள். கடந்து போவோம். எபேசியர் 4:30 வசனத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை தயவு செய்து வாசிங்க.
அந்தியின் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கன்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த தூஷணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவரையொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரையொருவர் மன்னியுங்கள்.
இங்க மேல சொல்லப்படுது, பரிசுத்த உங்களை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையா பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் சொல்லிட்டு தான் சொல்றார். சகலவிதமான கசப்பும்
கோபமும்
கோபமும்
மூர்க்கமும்
கூக்குரலும்
தூஷணமும்
எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. நீங்கள் ஒருவரை ஒருவர்
தயவாயும்
மன உருக்கமாயும் இருந்து
கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள்.
அடுத்தது லூக்கா 15:5 வாங்க. இப்போ எங்களுக்கு தெரியும் இளையகுமார கெட்டகுமாரோட கதை தெரியும். இந்த கெட்டகுமாரனுடைய கதையில கெட்டகுமாரன் இளையகுமாரன் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய ஆஸ்தியை தன்னுடைய இஷ்டத்துக்கு செலவு செய்து எல்லாவற்றையும் அழித்து விட்டு தகப்பனிடத்தில் வருகிறான். தகப்பன் அவனை அன்போடு வரவேற்று மகனே என்று சொல்லி அணைத்து தன்னுடைய அன்பை தன்னுடைய மன்னிப்பை அவனுக்கு கொடுத்து அவனுக்காக ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறான். இதுக்கு பிரவாசிங்க 24.
என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான்.
அங்கு சொல்லப்படுது வயலுக்கு போன மூத்த குமாரன் வந்து கேட்கிறார், என்ன சத்தம் கேட்குது எங்கட வீட்டுல, எங்கட வீட்டுல பொம்பளை பிள்ளை திரும்ப இல்லையே, சாமத்தியப்படுறது அல்ல விட்டால் யாருக்கும் திருமணம் இல்லையே, நான் தான் வயல்ல இருக்கேன், அப்பா திருமணம் முடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல, அப்ப என்ன நடக்குது, இல்ல உங்களுடைய உங்களோட கெட்ட குமாரன் திரும்பி வந்துட்டா, அப்பா அவரை முற்றிலுமாய் மன்னித்து ஏற்றுக்கொண்டு இப்ப அப்பா அவருக்காக ஒரு கொளுத்த கண்டை அடித்தார், அதனால நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேலைக்காரன் சொன்னார். அடுத்த வசனம்,
அப்பொழுது அவன் கோபமடைந்து
பாருங்க, மூத்த குமாரன் கோபமடைந்து
உள்ளே
போக மனதில்லாமல்
இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான்.
தகப்பன் வருந்தி அழைத்தார். அப்ப மூத்த குமாரன் சொல்லுகிறான், நான் உம்மோட இருந்தேன், இவ்வளவு காலமும் நான் உம்மோட இருந்தேன், எனக்கு சாப்பிடுவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட தரல, என்ன நண்பர்களோட செலவழிக்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட தரல, நீர் எனக்கு ஒன்றும் தரவில்லை, நான் உம்மோட இவ்வளவு காலம் இருந்தேன், ஆனால் உம்முடைய சொத்தை எல்லாம் செலவழித்து வேசிகரத்திலே செலவழித்து கொலைத்து அழித்து போட்டு அவனுக்கு திரும்பவும் மன்னிப்பு கொடுத்து வீட்டில் சேர்த்தீரே, அதனால நான் வீட்டை வரமாட்டேன். கடைசி வசந்த வாசிங்க,
அதற்கு தகப்பன், மகனே நீ இப்போதும் எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது, உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான், காணாம போனான் திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னான்
சொன்னார். ஆனா அவன் வீட்டுக்குள்ள வந்தான் என்று இதுவரை எழுதப்படுது. அப்படின்னு சொன்னால் அவன் தன்னுடைய தம்பியை இதுவரைக்கும் மன்னிக்கவில்லை. நல்லா கவனிங்க, இது மனுஷனுடைய சுபாவம். அதுக்கு காரணங்கள் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் தன்னுடைய சொத்துல அறவாசிய அவன் பங்கத்தான் எடுத்துட்டு போனவன், இப்ப திரும்பி வந்தால் இருக்கிற அந்த சொத்துக்கும் ஆபத்து. ரெண்டு வருஷம் இருந்துட்டு திரும்பவும் திருப்பி சொத்தை கேட்டாலும் திருப்பி அதுல பிரிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இப்படியெல்லாம் அழிச்சிட்டு, ஆஸ்தி அழிச்சிட்டு, பண்டி சவுடையெல்லாம் தின்னுட்டு, இப்படி எல்லாம் செய்யிட்டு மறுபடியும் வந்தவனை தகப்பன் மன்னிக்கலாம், ஆனால் நான் மன்னிக்க மாட்டேன் என்று தன்னுடைய சுபாவத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். பிரியமானவர்களே, தேவனுடைய வருகை சீக்கிரமாயிருக்கு. ஆண்டவர் சிலவர் சபையில ரட்சிக்கப்பட்டு அவர்கள் சந்தோஷமாயிருந்து சிலவர்கள் பின்வாங்கி போயிருக்கலாம், அல்லது சில பேர் சபையில இருந்து தங்களுடைய பலவீனத்திலும் விலகி போனவர்களை ஊழியக்காரர் மறுபடியும் சேர்க்கும் பொழுது எங்களுக்கு சில பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு. அவர் வேணா மன்னிச்சுட்டு போட்டும், நான் மன்னிக்க முடியாது. சில பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்திலே சகோதரர்களை மன்னிப்பதற்கு இப்படி நிபந்தனை விதிக்கிறார்கள். நான் அறிய ஒரு குடும்பத்தில் மூத்த சகோதரன் தன்னுடைய சொந்த விருப்பத்தை திருமணம் முடிச்சுட்டார். இரண்டாவது தம்பி அவர் வேலை செய்து குடும்பத்தை பார்த்துக் கொண்டிருந்தார். ரெண்டு தங்கச்சிமார் திருமணத்தை முடித்து முடிய இந்த தம்பி ஒரு நிபந்தனை வைத்தார், அண்ணாவை குடும்பத்தில் சேர்க்கிறேன்னு சொன்னால் அதற்கு முன்பதாக எனக்கு நான் சொல்லுகிறபடி சொத்தை எழுதி தர வேண்டும். ரட்சிக்கப்பட்ட குடும்பம். தகப்பன் கேட்டால் இது என்ன நியாயம்? அவன் சொன்ன நியாயம் அநியாயத்தை எனக்கு தெரியாது, நான் சொல்லுகிறபடி சொத்தை எழுதி தந்தால் அண்ணன் வீட்டுக்குள்ள வர விடுவான், இல்லைன்னு சொன்னால் ஒரு நாளும் என்னுடைய அண்ணனை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது சொன்னான். அந்த குடும்பத்துக்குள்ள போய் அவர் வேற சபையை சேர்ந்து, ஆனால் அதுக்குள்ளே நான் கடந்து போக வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. அந்த தம்பிக்கு பல காரியங்கள் எடுத்து விளங்கப்படுத்தி இயேசு ஒரு தடவை இல்லை 70 தடவை மன்னிக்க சொல்லிக்காரப்பான்னு சொல்லி காரியங்களை விளங்கப்படுத்தின பின்பு அதுக்கு பிறகு ஒரு மாதிரி சொன்னான். அதுக்கு அது வேற சமயங்காரன் வெளிநாட்டில் இருக்க, ஆயினும் வெளிநாட்டில் இருக்கணும், இலங்கையிலுக்கான ஒரு சொத்து கூட தேவைப்படாது என்று சொன்னதுக்கு பிறகுதான் அந்த தம்பி அந்த அண்ணனை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில கொடுத்த மன்னிப்பு நிமித்தம் நாங்கள் கிருபை அனுக்கிறோம். இன்றைக்கு போன வாரமும் திருவிருந்து எடுக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்துக்கு மன்னிப்பு கேட்டு நாங்கள் நிற்கிறோம். இந்த காலவாளிலே மன்னிப்பு கேட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஒரு சகோதரனை மன்னிப்பதற்கு அல்ல, ஒரு சகோதரியை மன்னிப்பதற்கு நாங்கள் ஏன் நிபந்தனை போடுகிறோம்? அந்த நிபந்தனை போட்டு இதை கடினப்படுத்துறபடினாலே ஒரு மனம் வர கஷ்டப்படும். ஆவியானவர் வந்து இறங்க முந்தி சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் பாதை கிளியரா இல்லை, இதை கொஞ்சம் கிளியர் பண்ணப்பான்னு சொன்னா, இல்ல இந்த வைராக்கியத்தை விடையினார், இவன் செய்த அநியாயத்தை இயேசு கிறிஸ்துவாகிய நீரே பொறுத்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்லி ஆலோசனை அம்மா இருக்கான். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில மன்னிப்பு சொன்ன பொழுது நீங்க சொல்லுங்க, பிரசங்கிக்கிற உங்களுக்கு பாஸ்டர் ஓகே, நீங்க என்ன உட்பில் பிரசங்கம் பண்ணிட்டு அடுத்த ட்ரெயின்ல சுண்டி விட்டு ஓடி போய் ஏறி போய் சேர்ந்துருவீங்க சொல்லுங்க. ஆனால் மன்னிக்கிற காரியத்தை குறித்து 20 மேற்பட்ட காரியங்களை எடுத்து வைக்க முடியும், ஆனால் நேரம் போதா. ஆனால் ஒரு சம்பவத்தை உங்களுக்காக சாட்சியாக சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். என்னிடத்தில் இருந்த ஒருவர் பிரச்சனைகள் பலப்பட்டு கடந்து போய் என்னிடத்தில் விசுவாசிகளை கொண்டு போனார், சபையை கொண்டு போய் காரியங்களை கொண்டு போன பின்பும் 2 பிறகு அவர் வந்து நின்றார், தனக்கு ஒரு கல்யாணம் செய்து வைக்க சொல்ல கவனிங்க. ஆனால் எனக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை எல்லாம், இந்த கல்யாணத்தை நீங்க செய்து வைப்பீங்கன்னு சொன்னால் அவர்கள் திரும்பவும் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க, இப்படி காரியங்களை செய்வாங்க, ஆனால் செய்து வைக்க வேண்டாம். அப்ப நான் சொன்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லி காண்பிக்கிற என்ன செய்யறது? இல்ல அவங்களுக்கு நீங்கள் ஒரு உடுப்பு வாங்கி கொடுங்கள், அல்லாவிட நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு சாப்பாடு கொஞ்சம் காசை கொடுங்கள், அதோட நின்று விடுங்கள், கல்யாணம் செய்து வைக்க வேண்டாம் போய் அவர்களை மனப்பூர்வமா ஆசீர்வதிக்க வேண்டாம். நாங்கள் இந்த நிபந்தனை எல்லாம் ஆண்டவர் ஒத்துவார். ஆகவே அந்த திருமணத்தை கடந்து சென்று பிசாசை வெக்கப்படுத்தும்படியாக செய்து ஆண்டவர் கிருபையிலே சந்தோஷமாய் திரும்பி வந்தோம். ஏன் நான் சொல்லணும் சொன்னால், இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நான் அவர்களை மன்னிக்க மாட்டேன், அல்லது அவர்களுடைய என்னுடைய காலிலே விழ வேண்டும், அல்லாவிட்டால் அவர்கள் என்னுடைய என்னை அதிகமாய் பிளீஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிபந்தனை இல்லாமல் தான் இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்தார். நாம் நம்முடைய சகோதரனுக்கு நிபந்தனை போடுவதோ, சகோதரிக்கோ அல்ல தாய்க்கோ அல்லது தகப்பனுக்கோ நிபந்தனை போடுவதை முதலாவது நிறுத்த வேண்டும். பக்கத்துக்கு கரங்களை கொடுத்து சொல்லுங்க, மன்னிக்கிறீங்க, ஆயத்தமா இருக்கீங்களா? சத்தமாய் சொல்லுங்க. சில பேருக்கு சத்தமே வரமாட்டேங்க, சில பேருக்கு சத்தமே வரமாட்டேங்க. நாம் இப்படியே இருப்போம் சொன்னால் பாரம்பரிய கிறிஸ்தவளாய் தான் இருப்போம். நான் முதல்ல சொன்னப்பட்டது போல மூடி மூடி இருக்கும், போத்தில் வைக்கப்பட்டிருக்கும், ஆனால் நிரம்பாது. நாம் கிரியை செய்யாமல் போனால் பரிசுத்தாவியானவர்களை நிரப்ப முடியாது. ஊழியக்காரர் பல காரியங்களை, பல ஆயுதங்களை செய்யலாம், பல ஆயுதங்களை செய்யலாம், ஆனால் நாங்கள் எங்களை விட்டுக் கொடுக்காமல் போனால். இப்ப கூட சில இருதயங்கள் சொல்லுது, நீங்க லேசா சொல்லலாம், ஆனால் வயிற்று வலி வந்த எனக்கு தானே தெரியும். அவன் வயிற்று எல்லாம் குத்தினான். இயேசு கிறிஸ்துக்கு வயிற்றுலையும் குத்தினாங்க, தலையிலையும் குட்டினார்கள், காரியும் துப்பினார்கள், பல காரியங்களை செய்தார்கள். அவளை தான் பிதாவை மன்னியும் என்று சொன்னார். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இதை கடந்து போகும்படி இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் கடந்து போகும்படி, ஆகவே இது எங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும். ஆகவே இது வரும் பொழுது நான் மன்னிக்க நான் ஆயத்தமாயிருந்தால் தான் இந்த ஒரு மனத்துக்குள்ளே நான் கடந்து வர முடியும். ஹாலேலூயா. நல்லா கவனித்து பாருங்க, பேதுரு சம்பந்தப்பட்ட எல்லா 120 பேர் இருக்கிறாங்க, அவங்க ஒரு மனப்படுறாங்க. இப்ப பேதுரு ஏற்கனவே இயேசுவை மறுதளிச்சு தான் வந்து உட்கார்ந்துருக்க. 11 பேரும் சேர்ந்து கதவுல பிடிச்சு தள்ளி பேதுரு உதஞ்சு வெளியே போனி, உனக்கு நீங்க அளவல், நீ தானே இயேசுவை மறுதளிச்சுட்டாய், உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இருந்தால் அன்னைக்கு அந்த ஒரு மனம் வந்திருக்காது. கரங்களை தடித்தவனை சோதனமா. பிறகும் பரிசுத்தாவியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு பேதர் எழுப்பி நிற்கிறார், மற்றவங்க சைலண்ட் எழுப்பி நிற்கிறாங்க. 11 பேரோடும் கூட நின்று பேதர் சொன்னார், தாவீதின் குமாரனாகிய இவர் தான் இயேசு கிறிஸ்துவை சிருஷ்டாங்கப்படுத்தி பேசின பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டவன சேர்ந்து ஞானஸ்தானம் கொடுத்தான். இதுதான் ஒரு மனம். பிரியமானவர்களே, தேவன் இலவசமா தந்த ரட்சிப்பை நாங்கள் எங்களுடைய இறுதியை கடந்த கூடாது. எங்களுடைய இறுதியை கடினம் பல ஆசீர்வாதங்களை இழந்து போக பண்ணும். ஆகவே தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில தேவன் மறுபடியும் ஒரு அபிஷேகம் பண்ண உங்களுடைய இறுதிய கடினத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு யாரை மன்னிக்க வேணுமோ அவர்களை மன்னித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக் கொள்ளுங்க. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. கொலோசியர் 3:13 வசனம் இதே காரியத்தில் வழங்கப்படுது. கொலோசியர் 3:13,
ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
ஒருவருக்கொருவர் குறைபாடு உண்டானால் அதை அறிக்கை செய்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னியுங்க. எபேசியர் 4:25,
அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடியால் பொய்களை களைந்து அவனவன் புறருடனே மெய்ய பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது.
ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்தால் இன்றைக்கு சூரியன் அஸ்தமிக்க முன்பதாக அவனுடைய கோபம் தனியனால் இன்று இரவு அவர் ஒப்புறமானால் தான் நாளை காலையில ஜபத்திலே ஆண்டவரே என்னை ஆசீர்வாதம் பண்ணி ஜபிக்க முடியும். குடும்பத்தில் இந்த மன்னிப்பை பற்றி அடிக்கடி பேச வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னால் குடும்ப நபர்கள் இன்னைக்கு குடும்பத்தில் இருக்க தகப்பனும் தாயுமோ அல்லாவிட்டால் பிள்ளைகளோ இந்த சிக்கல்ல அதிகமாய் மாட்டப்படுகிறார்கள். அநேக பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இல்லாதபடினால் அநேக பிள்ளைகள் இந்த மன்னிப்பை ஒரு கடினமாய் நினைத்துக் கொள்கிறார்கள். தாயும் தகப்பனும் வாக்குவாதங்கள் வரும் பொழுது அவர்கள் வாக்குவாத பிள்ளைகளுக்கு முன்னால் வாக்குவாதப்பட்டு அவர்கள் தூங்க போகும் பொழுது பிரிந்து செல்வதனாலே அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று சொல்லி பிள்ளைகள் கண்டுபிடிக்கிறார்கள். இதனாலே அந்த பிள்ளைகள் இந்த மன்னிப்பு என்று சொல்லும் பொழுது இது எங்களை வீட்டிலே சரிவராத ஒரு விஷயமே. ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே நாங்க சொல்லலாம், லேசா சொல்லிட்டாங்க பிதாவே இவர்களை. அந்த அந்த வசனத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு வருஷக்கணக்காய் அடுக்கப்பட்ட பைல்கள் இருக்கிறது. அவர் 3.5 வருஷம் அல்ல, 33 வருஷமும் கண்ட மனிதர்கள் அவர்கள் செய்த துரோகங்கள் எல்லா காரியங்களையும் மன்னித்துத்தான் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். ஆகவே பிரியமானவர்களுடைய வாழ்க்கையில குடும்பத்திலே தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக விடுதலைக்காக பரிசுத்தாவியான குடும்பத்திலே அசைவாடும்படியாக நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் மன்னிக்கும் பொழுதுதான் குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. அங்கே குடும்பத்திலே ஒரு விடுதலை தேவை என்று சொன்னால் அந்த மன்னிப்பாகிய ஆயுதத்தை எடுத்து அதை தேவ ஆசீர்வாதத்துக்காக பயன்படுத்த. எங்களை வீட்டில் அடிக்கடி வாக்குவாதப்படுகிற ஒரு மனுஷன் தான். எல்லாரும் நினைப்பாங்க ஒரு 3 நாளைக்கு பாஸ்டர் கலைக்காம இருப்பாருன்னு சொல்லி. அன்று இரவு ஏதோ வீட்டு வேலைகள் எல்லாம் என்னுடைய மனைவிக்கு முடிந்த பிறகு என்னுடைய முதல் பணி ஆள் எழுதிட்டு போய் என்னுடைய வாக்குவாதங்களை கிளியர் பண்ணி எப்படியோ சில வேளையில ஒப்புரவாக முடியாத சந்தர்ப்பங்கள் இருந்தால் தாழ்த்த வேண்டிய இடத்துல தாழ்த்தி நம்ம காலை நான் ஜெபிக்கணும் ஆளை விட்டுன்னு சொல்லிடுவோம். ஏன் நான் சொல்லணும் சொன்னால் அப்படி இல்லாமல் போகும் என்று சொன்னால் 1 நாள் 2 நாள் 3 நாள் அந்த வைராக்கியம் ஆரம்பிச்சு வருஷக்கணக்கில் கடந்து போவோம். ஏன்னா எனக்கு தெரியும் அன்னாலே ஒரு தகப்பன தாய் இருந்தாங்க. அவர்கள் ஒரு மத்தியான சாப்பாடு நேரம் அந்த வாக்குவாதத்து நிமித்தம் 20 வருஷம் கதைக்காம இருந்தான். 20 வருஷங்கள் ரெண்டு பேரும் கதைப்பது கிடையாது, ஒரே வீட்டிலே வசித்தார்கள். அவருக்கு என்ன தேவையோ ஒரு துண்டுல எழுதி வைப்பார், இன்னைக்கு மீன் கறி சமைத்தால் நல்லம், அடுத்த துண்டு வரும் அப்ப மீனை போய் வாங்கிட்டு வா, இன்றைக்கு 4:30 மணிக்கு நான் பஸ்ஸுக்கு போக வேண்டும் துண்டில் எழுதியிருக்கோம், முடிந்தால் எழுப்புகிறேன். படுத்திருக்கிற அறையில போய் அந்த அம்மா டொம்பு டொம்பு தட்டுவான், என கூப்பிட கூட மாட்டேன், அவ்வளவு வைராக்கியம். இவன் ஒரு புருஷனா? கடைசியாக நடந்துருக்குமா சொல்லுகிறேன், ஐயா ஒரு நாள் 20 வருஷத்துக்கு பிறகு ஐயா ஒரு நாள் பாத்ரூம்ல தடக்கப்பட்டு விழுந்து காலை உடைத்து ஆஸ்பத்திரியில் படுத்தார். ஐயாவுக்கு கால் உடைத்து படுத்த உடனே ஞானம் எல்லாம் பிறந்தது, வைராக்கியம் எல்லாம் போனது. உடனே சொல்லிவிட்டார் மகனிடத்தில், அம்மாவிடத்திலே சொல்லு, அம்மாவை நான் உடனடியாக நான் பார்க்க வேண்டும், அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், அவருடைய முகத்தை ஒரு தடவை பார்த்தால் காணும், கூட்டிட்டு வாங்க. அம்மா சொன்ன, நான் வரமாட்டேன், அந்த பைத்தியக்காரன் பார்க்க நான் வரவில்லை. அப்பா கெஞ்சி கெஞ்சி சொல்லிவிட்டாரா, கெஞ்சி கெஞ்சி சொல்லிவிட்டாரா, வரல. நாட்கள் கடந்து போனது, 2 மாதம் கழித்து அம்மாவுக்கு ஒரு பக்கம் நெஞ்சு வலிக்க ஆரம்பித்தது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு நிப்பாட்டார்கள், நெஞ்சு வலி தொடர்ந்தது. 1 வாரம் கழித்து அம்மாவுக்கு ஞானம் பிறந்தது. அம்மா இப்ப வாழ்க்கை சொன்னார், நானும் அப்பாவை பார்க்க விரும்புகிறேன். அப்பாவால் நடக்க முடியாது ஆண்கள் வாட்டில், அம்மாவால் நடக்க முடியாது பெண்கள் வாட்டில். இப்ப வெளிநாட்டில் ஒரே இதுல வைக்க வாய்ப்பு இருக்கா? அங்க அப்படி இல்லை. இப்ப இங்கேயே பிரிச்சு வச்சிருக்க, ஒரு இந்தியாவில் பாஸ்வேர்டு வந்து கேட்டாராம், வெளிநாட்டில் குடும்பமா இருப்பாங்க, ஏன் இங்க பிரிச்சு விட்டுருக்கு? இங்கேயாவது சண்டை பிடிக்காம இருக்கணும்டா. அப்ப எங்களுடைய முதலாம் வார்டு இருக்குது ஒருத்தவங்கல்ல, பெண்கள் வார்டு இருக்கு இன்னொருத்தவங்கல்ல. டாக்டர் பையன் சொல்லிக்கார், மகன் அப்பாவே அம்மாவே கொஞ்சம் ரெண்டு கட்டை ஓட்டத்தில் எனக்கு எங்கேயாவது சந்திக்க வைக்கணும் டாக்டர், இங்கே சரி வராது, அதுவும் கூட வீட்டில் வச்சுக்கணும். அப்ப மகன் மிகுந்த பிரயாசத்தோடு சொல்லிக்கிறான், இவங்கள் 20 வருஷமா கலைக்கிறது இல்ல, அப்பா கால் உடஞ்சிட்டு, அம்மாவுக்கு நெஞ்சு வலி, ஏதாவது ஒரு கேஸ் போயிட்டோம்னா டாக்டர் தயவு செய்து உதவி செய்ய, 3 நாளாச்சு பவுன்சர் எடுத்த முடிய. 3 நாள் காலை வேளையில அப்பாவை சந்திக்க மகன் போன பொழுது அப்பா மறித்து போனார். அம்மாவுக்கு தகவல் வந்து சொன்னார், மகன் நான் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு வைத்திருந்தேன், அப்பா மறித்து போயிட்டார். இந்த அம்மா தேம்பி 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 அழ ஆரம்பித்தார்கள். இதுக்குள்ள வர காதல் கல்யாணம். தேம்பி 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 அப்பாவை பத்தி கேட்டவுடனே ஒரே ஒப்பாரி. அதுக்கு பிறகுதான் ஏதோ ஆண்டவர் கிருபை, அந்த அம்மா ரசிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப போயும் அம்மாட்ட அப்பாவை பத்தி கேட்டா அழ ஆரம்பிப்பார். ஏன் நான் சொல்றேன்னு சொன்னால், சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டால் இன்னொரு தருணத்தை தேவன் தருவார்னு நமக்கு தெரியாது. நாங்கள் நினைக்கிறோம் சொன்னால், எனக்கு எல்லாம் முடியும், எனக்கு அதை சாதிக்க முடியும், இதை சாதிக்க முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தேவ கிருபையானதோ நம்மை தாழ்த்தும் பொழுதுதான் வரும். அன்றைக்கு அந்த தகப்பன் கூப்பிட்ட பொழுது அந்த அம்மா போகாத படினாலதான் அந்த தேம்பி தேம்பி அழுகை. இந்த கால் உடஞ்சோன்னு அந்த தகப்பன் கூப்பிட்டாரே, போய் பார்த்திருக்கலாமே. எப்படி இருந்தாலும் என்னுடைய கணவன் தானே, எப்படி இருந்தாலும் என்னுடைய புருஷன் தானே, எப்படி இருந்தாலும் அவரை நான் பார்த்திருக்க வேண்டும். இப்பொழுது அவரை மறிக்கிற வரைக்கும் நான் கதைக்காமல் இரும்பு மனுஷியாகிவிட்டேன் என்று சொல்லிருக்காங்க. எத்தனை பிள்ளைகள் பெற்றோர் செய்த சின்ன தவறு மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்க? எத்தனை தகப்பன்மார், எத்தனை தாய்மார் பிள்ளைகளுக்கு சாட்சி இல்லாமல் இருக்கீங்க? உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. எம்மன்னாவை முடிச்சிட்டோம், அடுத்தது நானா. இது மிக முக்கியமான காரியம், நறுமணம் வீசும் குணம். இது என்னதை காண்பிக்கணும் சொன்னால், தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிற அன்பை காண்பிக்கும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவதற்கு மன்னிப்பு முடிஞ்ச உடனே ஆண்டவர் எதிர்பார்ப்பா, நீ அன்பா இருக்கிறாயா? 1 கொரிந்தியர் 13 இருப்பீங்க வேகமா, 1 கொரிந்தியர் 13 எஸ் 2 வசனத்தை வாசிங்க. எடுத்தாச்சா?
நான்
தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தாலும்,
நான்
சகல ரகசியங்களை அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெருக்கத்தக்க சகல விசுவாசம் எனக்கு இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. இப்ப தேவன் அபிஷேகம் பண்ணலாம், அந்த அபிஷேகம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பு எனக்குள்ளே இருக்க வேண்டும். இது புதிய ஒரு காரியம் இல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அன்பு இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது வர நாட்களிலே அன்பு தணிந்து போய்விடும். அது உலகத்தில் தணிஞ்சு போகலாம், ஆனால் சபையில் தணியக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த அன்பு தணிந்து போக நான் 5 வருஷம் சபைக்கு வருகிறேன். முதல் தடவை வந்து உற்சாகமாக நான் கையை கொடுத்து பிரைஸ் லார்ட் சொன்னதுக்கும் இப்ப சொல்லுவதற்கு ஒரு வித்தியாசம் இருக்கும் என்று சொன்னால், அல்லது ஒரு தாழ்வு இருக்கும் என்று சொன்னால், அல்லது அன்பு குறைவு இருக்கும் அர்த்தம். கல்யாணம் முடிச்ச உடனே டொய்லெட்டுக்கு போனாலும் மனுஷி, கடைக்கு போனாலும் மனுஷி, எங்க போனாலும் மனுஷி. கொஞ்ச காலம் போன உடனே நீ நிக்கிறியா இல்லையா? இப்ப அனுபவம் வேற ஒன்றுமே இல்லை, என்னது அனுபவம் பேசு. ஆனால் அன்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே கிடையாது. தாய் தங்கை குடும்பத்தில் இந்த பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனை. இங்கெல்லாம் பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் தான் உங்க வீட்டுக்கு வரணும், அங்கெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு அவசியமே இல்லை. எனக்கு எப்போ வழிபாடு வருதோ அங்க போய் நிற்பாங்க, அதாவது அடிக்கு. அப்போ சில வீடுகளுக்கு போனா நாங்க போய் நீ கேட்கலாம், அப்பா டீய ஊத்தி கொண்டு வந்து கொடுங்க, பாச வந்திருக்கிறார், டீ வந்தெல்லாம் கொடுத்து முடிஞ்சிடும். நான் நினைக்கிறேன் சில வீடுகள்ல நேரம் பெட்ரூமை பார்க்கும், அப்பதான் சண்டே ஒன்று நடந்து ஓஞ்சி இருக்கும் அந்த பெட்ரூம். ஆனா வெளியே வந்து என்ன அடிப்படிப்பா தெரியுமா? ஐயோ எந்த மனுஷி ஒரு கறி வச்சா பாஷர் அதை சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க. அப்பதான் அந்த கறி வச்ச கையால் அடி வாங்கிட்டு போயிருவார். இப்ப மாறித்தான் நடக்குது பாருங்க. முந்தித்தான் புருஷன் அடிக்கிறது, இப்ப காலம் மாறிட்டு பாருங்க. இப்ப அடி வாங்குறது அவர் தான். ஒரு இடத்துல பேய் கலைக்கும்படியா போயிருந்தோம். அது கொஞ்ச நேரத்தில் அலக்கழித்து ஒரு ஒரு மணித்தாரத்தில் பேய் போயிடுச்சு. புருஷன் ஓடி வந்து சொன்னார், அப்பா சொல்லி அவர் சேர்த்துக்கு வர தொடங்கிட்டாங்களா. அப்ப நான் இதை நோட் பண்ணி வச்சுட்டு கேட்டேன், ஏன் நீங்கள் பேய் போனோம்னா அப்பா என்று கையை வச்சுங்க. இல்லை பாஸ்டர், கல்யாணம் முடிச்சு 3 மாசம் தான் நான் சமைச்சேன், அவர் சமைச்சது. இந்த பேய் பிடிச்சி 5 வருஷமா இருந்தது பேய். இந்த 5 வருஷமும் எந்த பேரை சொல்லி சொல்லுவா, டேய் காலையில் டீயை கொண்டு வா என்று சொன்னா நான் டீயை கொண்டு கொடுப்பேன். வேலைக்கு போகும்போது நான் சொல்ற மாதிரி சமைச்சிட்டு போடா என்று சொன்னா சமைச்சிட்டு போவான். வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பாடை கொண்டு வாடா என்ன வந்து வருவான். அப்ப எனக்கு நான் பல இடத்துல கொண்டு போய் நூலெல்லாம் போட்டு பார்த்து அந்த பேயை கலைக்கலாம் பார்த்தேன், கலைக்கவே முடியல பாஸ்டர். இப்ப 5 வருஷத்துக்கு பிறகு கத்தர் ஏதோ கிருபையா எனக்கு பேயை கலைச்சு விட, இப்பதான் மனுஷன் எனக்கு டீ ஊத்தி தாரா. சில பேருக்கு பேய் இருந்தால்தான் பாடாவான்னு கூப்பிடும், ஆனா சில பேருக்கு அது இல்லாமலே ரக 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 ரப ரக ரத ரக தர பல தர. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அவர் அன்பா இருக்கிற படினாலேதான் சுனாமி நம்மளை நோக்கி வராம இருக்கு. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் அது அன்பு காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சபைக்குள்ளே பாரம்பரியம் வந்துட்டயா, சபைக்குள்ளே உலகம் நுழைந்து விட்டது. என்ன எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு பேர்தே சொன்னா எனக்கு விருப்பமானங்களை கூப்பிட்டு பேர்தே செய்யறது, மற்றாக்களை கழிச்சிருது. அதே போல அவருக்கு விருப்பமான அவர் கூப்பிடுவார், மற்றாக்களை கழித்திருவார். இதுக்கு காரணம் சொல்லுன்னு சொன்னால், நான் முதல்ல கூப்பிட்டு அவர் வரையில இல்ல முந்த நாள் கூப்பிட்டு இவர் வரையிலன்னு சொல்லி காரணங்களை சொல்ல. அது ஒரு பக்கம் போனாலும் நம்மை நேசிக்காதவர்களை நேசிக்க சொல்லித்தான் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் சத்துரு பசியா இருந்தால் அடிக்கடி நீங்க ஊழியக்காரருக்கு சாப்பாடு கூப்பிட்டு கொடுப்பீங்கன்னா இந்த கணக்குப்படி நீங்க தான் அவருக்கு சத்துரு. அப்ப நீங்க உங்களோட புருஷனுக்கு பிரியமா சாப்பாடு கொடுக்கறீங்களா, அல்லது தின்னுட்டு துள்ளஞ்சு போ? அவர் நான் கொடுக்காம சாப்பிடவே மாட்டேன். பிரியமானவர்களே, எங்களுடைய இதயத்தை பார்க்கிற கர்த்தர் நம்முடைய அன்பை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாபோம், கரங்களை இது சொல்லுங்க பாபோம். அல்லேலூயா. பக்கத்துக்கால கரங்களை கொடுத்து சொல்லுங்க, நீங்க உண்மையா உங்களோட வீட்டுக்காரங்களை நேசிக்கிறீங்களா? வீடு சரியா இருந்தா சபை சரியா இருக்கு. குடும்பத்தில் அந்த அன்பு இருந்தால் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும். குடும்பத்தில் முறைச்சிருக்கிறாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா இப்படித்தான், செல்போன் ஓபன் பண்ண மறந்துடுவாங்க, காரை பூட்ட மறந்துடுவாங்க. என்ன அப்புறம் ஒரு மாதிரி ஒட்டுமில்லை, ஒட்டுமில்லை. இங்க நடப்பார், அங்க நடப்பார், இங்க நடப்பார், அங்க நடப்பார், ஒண்ணுமே நடக்காது. இப்ப கண்ணை மூடிட்டு ஆவியில் லீட் பண்ற சொல்லி கொண்டு பார், ஆவியானவர் வருகிறார் வருகிறார் வருகிறார். இவருக்கு மனுஷி வாரது போறது மாதிரி தெரியும் கண்ணு. அவருக்கு அந்த பக்கத்தில் பார்த்தால் புருஷன் வாரதும் கொட்டை எடுத்துட்டு வார மாதிரி இருக்கும். ஆனால் நமக்குள்ளே அன்பு இருந்தால் எல்லாவற்றையும் மேற்கொண்டு அது செய்ய வேண்டிய பணிவிடைய சரியா செய்து தேவன் அன்பா இருக்காது வெளிப்படுத்தி நாம் அபிஷேகத்தில் அப்படியே நிறைய முடியும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாட்கள் போக போக எங்களுடைய சுபாவம் மாறுவதை மற்றவர்கள் காண்பார்கள். சுபாவம் மாறலன்னு சொன்னால் ஒன்று அபிஷேகம் இல்லை, ரெண்டாவது அன்பு இல்லை. அன்பு இருந்தால் தான் அபிஷேகம் வரும், அன்பு இல்லாடி வம்புதான் வரும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவார், சிறியவர்கள் மேலும் பெரியவர்கள் மேலும் அவர் ஆவியை ஊற்றுவார். அல்லேலூயா. ஒரு மனத்துக்கு என்னுடைய இறுதி ஆயத்தமாயிருந்தால் நான் இப்பொழுது ஒன்னு ஜோவான சொல்லுது, உன்னுடைய சொந்த சகோதரன் நேசியாத நீ காணாத தேவனை எப்படி நேசிப்பாய்? கல்யாணம் முடிஞ்சு வச்சு சொல்றோம், வர்ற நேரம் அஞ்சாம் தேதி ஒரு கல்யாணம் சொல்றோம். மனிதன் நினைத்து தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காத இருக்க கடவன். இப்ப புருஷன் பொஞ்சாதி சண்டை பிடிச்சிட்டு, புருஷனோ பொஞ்சாதியோ சொல்ற பொஞ்சாதி சொல்லணும், இப்ப அவங்க தான் முந்தி கொள்றது சொல்லணும். நீ என்னோட நான் சொல்ற வரைக்கும் கதைக்க கூடாது, சட்டம் போட்டாச்சு. சொல்லிட்டு கதைக்காம விட்டால் இந்த குடும்பத்தை யார் பிரிக்கிறது? என்னோட கதை கூடான்னு சொன்னால்தானே அடுத்தால் வரத்த இல்லையா, குடும்பத்தை பிரிக்கிறேன். அவங்க ரெண்டு பேருமே காணும். நாம நினைக்கிறோம் ஒரே ஒரு ஆள் எங்கேயோ ஒரு தூரத்தை வருவார், லோயர் மாதிரி கையெழுத்து வாங்க, டிவோர்ஸ். அப்படி இல்லை, குடும்பத்தை ஆண்டு ஆண்டு சொன்னார் மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள். அதுல பொஞ்சாதி பிரிச்சாலும் சரி, புருஷன் பிரிச்சாலும் சரி, பாவம் பாவமே. தேவன் இணைத்த இந்த குடும்பத்தை உங்களுக்கு பிரிப்பதற்கு அதிகாரம் கிடையாது. ஆனா நாம சொல்றோம், நீர் நான் சொல்ற வரைக்கும் கதை கூடாது. பிள்ளைகளுக்கு சட்டம் போடுகிறோம், பிள்ளைகள் அல்லது எங்களுக்கு சட்டம் போடுகிறார்கள். ஆனால் அதை தேவன் விரும்புகிறவர் அல்ல. ஹல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்க ஹல்லேலூயா. கடைசி பகுதி ஒரு மனத்திலே உம்மண்ணா. இது நாம் இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சுவிசேஷ தாகம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா, சுவிசேஷம். நான் அபிஷேகத்தை பெற்று சும்மா நான் ஆவியான நடப்பிட்டார் என்று குதிச்சு ஆராதிச்சு அல்லது குதிச்சு ஜெபம் பண்ற பிரயோசனம் இல்ல. அந்த ஆவியானனுக்குள்ள வந்த உடனே நான் ஒருவருக்கு இயேசு நல்லவர் என்று சொல்ல வேண்டும். அதை அப்பொழுதுதான் சபை வளரும். அப்பொழுதுதான் நான் தேவனுடைய பிள்ளை, நான் அன்பா இருக்கேன்னு சொல்லி மற்றவர்கள் காண்பிக்க முடியும். ஆகவே சுவிசேஷ அந்த பாரம் எனக்குள்ள இருந்தால்தான் தேவன் அபிஷேகம் பண்ணுவார். பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவர்கள் முதல் செய்த வேலை சுவிசேஷம் அறிவித்தது. எழுப்பி நின்றால் பேதுரு பேச ஆரம்பித்தார். அங்கே வந்திருக்கான புரஜாதி ஜனங்களே, எருசலேம் வாசிகளே, கேளுங்கள். இன்றைக்கு மரித்து போனன்னு சொல்லி நீங்க சொல்ற இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் படத்துக்கு போயிருக்கிறார், அவர் மறுபடியும் வருவார். அவர் வர முந்தி நீங்க மணந்திருப்பீங்க. அல்லேலூயா. இதை சொல்லும்படிதான் என் இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அந்த ஒரு மனம் வர வேண்டும் என்று சொன்னால், இந்த காரியங்கள் எனக்குள்ளே சரிப்படுத்தப்பட்டால் ஒழிய ஒரு மன லாங்கசமா சொல்லுவார், எல்லாம் ஒரு மனப்படுங்கள், கையை பிடிங்க. கையை பிடிச்சிருப்பாங்க, கையை பிடிக்க கூட நாங்கள் மன்னியா ஒரு ஆள் பக்கத்தில் இருந்தால் அந்த கையை படத்துல பார்த்த பார்க்கணும். பிடிக்கிறதும் விடுறதும் ஒருக்க பார்க்கிறது இவ்வளவுதான். நினைப்பாளோ அல்ல காட்டி கொடுத்துருவாங்களோ. எங்களை இருந்து தீர்மானம் எடுத்து ஆண்டவரே இதோடு நான் விட்டுறேன், நான் அதை மன்னிக்கிறேன். ஆண்டவரே இன்று முதல் நான் குடும்பத்தை நேசிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என்னுடைய சொந்த மனைவியை, என்னுடைய கணவனை நான் நேசிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இரண்டு காரியங்களை செய்து நாங்கள் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் ஒரு மனம் தானா வரும். நம்ம கத்த வேண்டிய அலுவலே இல்லை. வாயை திறக்கும் பொழுது பரிசுத்தாவியாம் வாயை விரிவாயத்தில் நிரப்புவே என்று சொன்னவர் அப்படியே நிரப்புவார். ஆச்சரியமான காரியங்களை கத்த இன்றைக்கு செய்வார். எழுந்து நிற்போமா, கண்களை மூடுவோம். எஸ் எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுட 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 அப்படியே நாங்கள் காரியங்களை செய்ய போகிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கண்களை மூடி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் கண்களை மூடி இருப்போம். முதலாவது சிறு பிள்ளைகளைப் போல முதலாவது எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நான் மன்னிக்க நான் ஆயத்தமா இருக்கேன்னு சொல்றவங்க உங்களுடைய எல்லாரும் கண்களை மூடியிருப்போம், கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். இரண்டாவது விக்கிர ஆராதனை எனக்குள்ள இருந்தது, அதை நான் இன்றைய வார்த்தையை கேட்ட பின்பதாக முற்றிலுமாய் மனுஷனை நேசிக்கிறது, பிள்ளையை நேசிக்கிறது, வேலையை நேசிக்கிற காரியங்களை விட்டுவிட்டேன் சொல்றவங்க நெஞ்சில கை வைங்க. Thank you Jesus. சிறு பிள்ளைகளை போல மற்றவங்க நம்ம பார்க்க வேணாம். மன்னிப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமான கரங்களை உயர்த்தினவங்க தயவு செஞ்சு முன்னால வாங்க. முதலாவது தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணவர், யோசிக்கப்பட வேண்டாம். எல்லாரும் கலந்து வருகிறபடியால் யார் என்னத்துக்காக ஜெபிக்க போறோம்னு தெரியாது. முன்னால இடம் ஃப்ரீயா இருக்கு. தயவு செய்து முன்னால வாங்கிற ஆராதனையை நான் விட்டு விடுகிறேன் என்று சொன்னவர்கள், விக்கிற ஆராதனை ஆண்டவரை இனிமேல் வேண்டாம் என்று சொன்னவர்கள், இன்றைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொன்னவர்கள் முன்னாலே கடந்து வாருங்கள். மூன்றாவது காரியம் மண் அங்கே அன்பு. இதுவரைக்கும் குடும்பத்தில் என்னுடைய குடும்பத்தில் அன்பில்லை. குடும்பத்தில் என்னுடைய குடும்பத்தில் அன்பிலே பிரச்சனை இருந்தது, என்னுடைய சகோதரர்களுக்கிலே பிரச்சனை இருந்தது. நான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கடந்து வரும் பொழுது நான் உண்மையாகவே நேசிக்க வேண்டும் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன் என்று சொன்னவர்கள், நான் இன்று முதல் நிபந்தனை இல்லாமல் என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய தம்பியை, என்னுடைய பிள்ளையை நான் நேசிக்க, என்னுடைய சபையை, என்னுடைய ஊழியக்காரனை நேசிக்க நான் ஆயத்தமாக இருக்கேன் சொன்னவர்கள் கண்களை மூடி இருப்போம், கரங்களை ஏற்றுக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ்.